திருக்கத்தூர் மடத்திலே நாம் பெரிய புராண வகுப்பு என்பதாக வைத்து முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக அந்த வகுப்பினை தொடர்ந்து பார்த்து வருகின்ற ஒரு பட்சத்திலே இந்த ஆண்ட அரசு உழவார திருப்பணி குழு இந்த திருப்பணிக்கு வரக்கூடிய அன்பர்கள் பெரிய புராண வகுப்பிற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இரண்டு பக்கமாக அமைந்திருக்கின்றது. ஆக பெரிய புராண வகுப்பானது ஒவ்வொரு மாதமும் நாம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உழவார பணிக்கு செல்லுகின்ற பொழுது அதற்கு முந்தைய தினமாக சனிக்கிழமை நாம் விடுமுறையாக விட்டுவிட்டு மற்ற நாட்களில் எல்லாம் நாம் இந்த சனிக்கிழமை தோறும் பெரிய புராண வகுப்பினை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்த உழவார பணியிலும் நாம் அந்த சிந்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டும். எல்லோரும் கூடி அமர்ந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது இந்த பெரிய புராண சிந்தனையானது தொடர்ந்து நிகழ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை நாம் உழவார பணி தொடங்கியதிலிருந்தே நாம் கடைபிடித்து வருவது. அடியேன் வராத காரணத்தினாலே அந்த வகுப்பானது சில உழவார பணிகளிலே அது தடைபட்டு போனது என்பதற்கு காரணம் அடியேன் தான் என்பதாக சொல்லி பெரிய புராணத்திலே நாம் நாவுக்கரச பெருமானை கைலாயமலை என்று சொல்லக்கூடிய கைலாய யாத்திரைக்கு அழைத்து கொண்டு போகின்ற தருணத்திலே நாம் மிக முக்கியமாக மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக அமைந்திருப்பது நம்முடைய காரைக்கால் அம்மையாரினுடைய ஒரு புராணமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக கைலை வழிபாடு என்பதாக அமைந்திருக்கின்ற பொழுது ஒரு மூன்று பேரினுடைய கைலை வழிபாடு மிக மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது. நம்பியாரூரர் கைலை வழிபாடு ஒரு மிக சிறப்பான ஒரு நிலையிலே நாம் வைத்து எண்ணுகின்றோம். அதே வகையிலே அப்பர் பெருமானுடைய அந்த கைலை வழிபாடு கைலை யாத்திரையாக சென்று அப்பர் பெருமான் பட்ட அத்துணை அந்த உடல் துன்பங்கள் என்பதாக சொல்லக்கூடிய அத்துணையையும் காட்டி பெருமான் கைலையம் பெருமானை வழிபடுகின்ற அந்த ஒரு பேரு மிகப்பெரிய ஒரு பேரு என்பதை காட்டுவதற்காக இந்த அத்துணை நிலைகளையும் காட்டி செல்லுகின்றார் சேக்கிழார் பெருமான். மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரினுடைய கைலை வழிபாடு சைவத்திலே நாம் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வழிபாடு. ஆகவே நாம் நாவுக்கரச பெருமானுடைய கைலை வழிபாட்டினை எண்ணுகின்ற பொழுது அந்த தருணத்திலே காரைக்கால் அம்மையாரை பற்றி அந்த அம்மையாரினுடைய வரலாற்றையும் அந்த அம்மையாரினுடைய பதிகங்களையும் நாம் போற்றுவது என்பதாக ஒவ்வொரு சைவர்களுடைய கடமையாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே காரைக்கால் அம்மையாரை பற்றி இந்த தருணத்திலே நாம் சிந்திக்க தொடங்க வேண்டும் என்பதாக சொல்லி அப்பர் பெருமானுடைய கைலாய யாத்திரையை அப்பர் பெருமான் இருக்க அந்த அப்பர் பெருமானுடைய சிந்தையானது கைலாயத்தை கொண்டு அடைந்தது என்பதாக சொல்லி நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் நிறுத்தியதோடு அப்பர் பெருமானுடைய அந்த யாத்திரையை அதோடு நிறுத்தி நாம் காரைக்கால் அம்மையாரை இன்று முதற்கொண்டு தொடங்கலாம் என்பதாக திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே காரைக்கால் அம்மையாரினுடைய புராணத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்னதாக ஒரு இரண்டு குறிப்புகள் காரைக்கால் அம்மையாரை பற்றி நாம் மிக மிக ஆழமாகவும் அடிப்படையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்புகள் நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய புராணத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்னதாக நம்முடைய மனதிலே பதிவு செய்திருக்க கொள்ள வேண்டிய சில குறிப்புகளை அடியேன் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அம்மையாரை பற்றி சொன்னவுடனே நம்முடைய காரைக்கால் அம்மையார் என்பதாக சொன்னால் அவரை மிக அற்புதமாக சேக்கிழார் பெருமான் கீதம் முன்பாடும் அம்மை என்பதாக விளிக்கிறார். இது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நிலை. கீதம் முன்பாடும் அம்மைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கீதம் முன்பாடும் அம்மை என்பதாக சொல்லுகின்றார் என்பதாக சொன்னால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய இந்த காரைக்கால் அம்மையார் சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த சைவமானது ஒரு முழு உருவம் பெற்று வெளிப்பட்டது என்கின்ற ஒரு காலம் உண்டு. அதிலேயும் திருமுறை வழிபாட்டு நெறி திருமுறைகள் மூலமாக இறைவனை வழிபடுகின்ற நெறி என்று சொல்லக்கூடிய இது மிக ஆழமான ஒரு வழிபாட்டு நெறி. ஒரு நிலை ஒன்றானது பிறக்க வேண்டும் என்பதாக சொன்னால் தாயினிடத்தில இருந்துதான் அனைத்தும் பிறக்கும். ஆக திருப்பதிக பெருவழி திருமுறை வழிபாட்டு நெறி என்று சொல்லக்கூடிய திருமுறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒன்று யார் மூலமாக பிறந்ததுன்னு சொன்னா அம்மையார் வழியாக பிறந்தது. திருப்பதியங்களை இசையோடு பாடி இறைவனை ஏத்துகின்ற மரபினை முதல் முதலிலே ஏற்படுத்தியவர் காரைக்கால் அம்மையார். இறைவனை வழிபடுகின்ற முறை என்பதாக சொல்லி வழிபாடு என்பதாக தொடங்குகின்ற பொழுது திருப்பதியங்களை இசையோடு இறைவனை ஏத்துகின்ற நெறியை முதலிலே ஏற்படுத்திய பெருமையை உடையவர் காரைக்கால் அம்மையார். ஆகவே அவரை கீதம் முன்பாடும் அம்மை என்பதாக அழைத்தார். அது மட்டுமல்ல, காரைக்கால் அம்மையாரினுடைய பதியங்களை மூத்த திருப்பதிகம் என்பதாக சொல்லி, அந்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதி, இது மூத்த என்பதாக சொல்லுகின்ற பொருள்களுக்கு பல பொருள் இருந்தாலும் அனைத்து பதிகங்களுக்கும் அனைத்து திருமுறைகளுக்கும் ஆழமான முதன்மையான ஒரு பதிகமாக அது விளங்குகின்றது என்கின்ற காரணத்தினாலே அதை மூத்த திருப்பதிகம், அம்மையாரினுடைய பதிகத்தை மூத்த திருப்பதிகம் என்பதாக சொல்லி அமைத்தார். ஆக அம்மையாரிடத்திலே இருந்து அந்த தோன்றிய நெறியை அப்படியே கடைபிடித்தவர் திருஞான சம்பந்த பெருமான். அம்மையார் மூத்த திருப்பதிகத்தை முதல் முதலாக இறைவனை இசையோடு ஏத்துகின்ற மரபிலே தொடங்குகின்ற பொழுது முதலிலே அம்மையார் பயன்படுத்திய பண் நட்டபாடை என்று சொல்லக்கூடிய பண். இந்த பண்ணிலேதான் அந்த அம்மையார் முதலாக இறைவனை இசையோடு ஏத்துகின்ற அந்த முதல் அந்த பதிகத்தை இறைவனை ஏத்துகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் தன்னை அந்த குளக்கரையிலே பெருமான் ஆண்டு கொண்டவுடன் யார் உனக்கு கொடுத்தது என்று சொன்ன உடனேயே தோடுடைய செவியன் என்று சொல்லக்கூடிய முதல் பதிகத்தை அருள் செய்கின்ற பொழுது அந்த பண் அமைந்தது நட்டபாடை பண். ஆக அம்மையார் வழிவகுத்து கொடுக்க அதை அப்படியே எடுத்துக்கொண்டு திருப்பதிக பெருவழியை காட்டியவர் திருஞான சம்பந்த பெருமான். ஆக எங்கே இருந்து பிறந்தது என்பதாக சொன்னால், காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாரிடத்தில இருந்து பிறந்த அத்துணை நிலையையும் வாங்கி எடுத்துக்கொண்டு சைவமானது தழைத்தது. ஆக சைவம் தழைக்க வந்த பெருமையை உடையவர் காரைக்கால் அம்மையார். இது யாரும் மறக்கவே கூடாது. காரைக்கால் அம்மையார் என்பதாக சொன்னால் அத்துணை பெருமை சைவத்திற்கு உண்டு. ஆகவே தான் இது அத்துணையும் சேர்த்து அம்மையாரை கீதம் முன்பாடும் அம்மை என்பதாக சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் விழிக்கிறார். ஆகவே தோடுடைய செவியன் என்று சொல்லக்கூடிய அந்த நட்டபாடை பண்ணையும் கொங்கை திறங்கி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாருடைய ஆலங்காட்டு மூத்த திருப்பதியத்தையும் இரண்டையும் நட்டபாடையிலே அமைத்து நாம் இதுல ஒரு பாடல் அதுல ஒரு பாடல் இரண்டையும் ஒரே பண்ணில் அமைச்சு நம்ம ஐயாவும் கணேஷ் சார் நட்டபாடை முதல் பாடல்
முதல்ல நட்டபாடை
இரண்டாவது இந்தளம் முதல் நட்டபாடையும் தோடுடைய செவியனையும் இரண்டும்
கொங்கை திறங்கே நரம்பெழுந்தே கொங்கை திறங்கே நரம்பெழுந்தே கொண்டு கண்வெண்ப குழி வயிற்று கொண்டு கண்வெண்ப குழி வயிற்று பங்கே சிவந்திரு பார்க்கள் நீண்டு பங்கி சிவந்திரு பார்க்கள் நீண்டு பரடுய நீள் கணை காலோர் பெண் பரடுய நீள் கணை காலோர் பெண் பங்கி அலறி உலறு காட்டில் தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடையட்டு திசையும் வீசி தாழ் சடையட்டு திசையும் வீசி அங்கங்குளேர்ந்த நல்லாடும் எங்கள் அங்கங்குளே
Peace.
வீடுடைய இவனன்றே அப்பன் இடம் திரு ஆலங்காடு இருவரும் காட்டிய நிலை குருவாக இருந்து இந்த இரண்டு அம்மையாரினுடைய காரைக்கால் அம்மையாரினுடைய அந்த முதல் பாடலும் ஒரே பண் தோடுடைய செவியன் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் திருப்பதிக அந்த முதல் பாடல் இரண்டையும் அமைத்து பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் அம்மையினிடத்தில் இருந்து வாங்கி அப்படியே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை காணும். ஆகவே தாழ்சடை எட்டு திசையும் வீசி, தாழ்சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள். அந்த பெருமானுடைய அந்த திரு ஆலங்காட்டு தரிசனம், எத்தனை பேர் திரு ஆலங்காடு போயிருக்கீங்க? ஆலங்காடு இதே மாதிரி இருக்கு.
இந்த மாதிரி ஒரு குளம், ஒரு வர நீங்கள்
கணேச வந்துட்டு இப்ப ஆலங்காட்டிலேயே நம்ம அமர்ந்திருக்கிறது போல ஒரு சூழ்நிலை. திரு ஆலங்காடு மிக மிக ஒவ்வொரு சைவர்களும் போய் நாம் வழிபடக்கூடிய ஒரு தலம், நிச்சயமாக வழிபடணும். அம்மையாரினுடைய அந்த தரிசனத்தை நாம் நிச்சயமாக பெற்று வர வேண்டும் என்பது இந்த ஆண்ட அரசு உழவார பணியிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ளும். ஏன் என்பதாக சொன்னால், சாதாரண அப்பன் ஆடும் இடம் திரு ஆலங்காடு. அந்த திரு ஆலங்காட்டிற்குரிய ஒரு தனி சிறப்பு, அற்புதமான அந்த சிறப்பு. அம்மையார் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு பாடலும் நாம் பின்னே நாம் இந்த மூத்த திருப்பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக பார்க்க இருக்கிறோம். இருந்தபொழுது இந்த முதல் திருப்பாடலிலே அந்த பெண் பேயானது பேய்களுக்கு உணவு பிணம். இந்த பிணம் என்று சொல்லக்கூடியது அதிகமாக வர வரதான் பேய் நல்லா கொழுத்து கொழுத்து வளரும். ஆனா பிணங்கள் வற்றவற்ற பேய்களும் வற்றி போகும் என்கின்ற ஒரு செய்தியை அம்மையார் இந்த ஒரு பாடல்ல சொல்லுகின்றார். அதிலேயும் மிக மிக அலறல் என்று சொல்லக்கூடிய அலறலை செய்யக்கூடியது இந்த பெண் பேய். ஆக இந்த பெண் பேய் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் பேயானது அலறலை செய்கின்றது. அந்த இடத்திலே ஆடக்கூடியவன் கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து குண்டு கண் வெண்பற்குழி வற்று பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழ்கனை காலோர் பெண் பேயினர். அப்படி அந்த எரிகின்ற அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த கட்டை எரிஞ்சிட்டு இருக்கு, அங்கே அருகிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு பெண் பேயானது அதற்கு அருகிலே அந்த பேய்க்கு துணையாக யாரும் இல்லாத ஒரு நிலையும், தனியாக இருந்து அந்த பெண் பேய் கற்றி கதறி அழுகின்றதாம். அப்படிப்பட்ட அந்த காடு, அந்த காட்டிலே தங்கி அலறி உளறு காட்டில் தாழ்சடை எட்டு திசையும் வீசின. தாழ்சடை எட்டு திசையும் வீசி பெருமான் ஆடுகின்ற அந்த ஆட்டம் சுழன்று சுழன்று ஆடுற ஆட்டம். சும்மா நீங்க இந்த ஸ்டேஜில் பாக்குற ஆட்டம் மாதிரி எல்லாம் கிடையாது. பெருமான் அந்த பரதநாட்டியம் ஆடுகின்றத சும்மா அப்படி கையும் காலையும் ஆட்டிட்டு ரொம்ப சாதாரணமா ஆடுறது. ஆனால் பெருமானுடைய ஆட்டம் அப்படிப்பட்ட ஆட்டமா என்பதாக அம்மையார் சொல்லுங்க. சுழன்று சுழன்று ஆடுகின்ற ஆட்டம், எட்டு திசையும் அந்த தாழ் சடையானது எட்டு திசையும் வீசுகின்றது என்பதாக சொன்னால் அந்த ஆட்டம் எப்படிப்பட்ட ஆட்டமாக இருக்கும்? கௌரி தாண்டவம் என்று சொல்லக்கூடிய அந்த தாண்டவமானது மிக மிக சிறப்புரிய அந்த தாண்டவம். அது திருப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய திருப்புத்தூரிலே அந்த பெருமான் ஆடுகின்ற அந்த தாண்டவத்தை பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றோம் மறந்தும் இனி பிறக்க வாரம் புவனம் காத்தானே சிறந்த மதி சேர்த்தானே கூத்தாட கண்டு என்பதாக சொல்லி ஒரு வெண்பா அற்புதமாக அந்த தலத்திற்கு உண்டு. அது ஒரு அரசன் பாடியிருக்கிறான். அந்த அரசன் பாடுகின்ற பொழுது அந்த வெண்பாவிலே பெருமான் அந்த தலையிலே சூடியிருக்கின்ற மதியை குறை மதி என்பதாக சொல்லாமல் சிறந்த மதி என்பதாக சொல்லிவிட்டான் என்பதாக பொருள் குற்றமுடையதாக இருக்கிறது என்பதாக சொல்லி அந்த புலவர்கள் எல்லாம் அதை ஆட்சேபித்த பொழுது அவன் சொன்னானா, மந்திரியாரிடத்துல ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொள், அந்த புலவர்கள் யார் யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் ஒரு மூணு சுத்து சுத்து அப்புறமா வந்துருன்னா. அதே போல மந்திரியாரும் போய் மூணு சுத்து சுத்தினாராம். சுத்தின உடனே அந்த புலவர்கள் எல்லாம் எங்க உங்க அரசன் அப்படின்னு கேட்டான். இங்கதான் இருக்கிறாரு. அத்தனை பேரும் போய் அரசன் கால நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன செஞ்சோம் அப்படின்னு மூணு சுத்து தானே சுத்தினோம், என்ன இவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு. அப்படி அந்த மூணு சுத்து சுத்துகின்ற பொழுது தீப்பந்தம் அப்படி இருக்கு, அப்படி வேகமாக சுத்துகின்ற பொழுது தீப்பந்தத்திலே ஒரு வட்டம் தெரியும். வேகமா சுத்தினீங்கன்னா வட்டம் தெரியும். மதி என்னவோ குறைந்த மதிதான். பெருமான் சுழன்று சுழன்று ஆடுகின்ற போது அது முழு மதியால தெரியுது. அப்படிப்பட்ட மதியை குறைமதின்னு எப்படி சொல்றது? ஆடுகின்ற ஆட்டம் கௌரி தாண்டவம். ஆகவே அந்த மதி சிறந்த மதிதான், சிறந்த மதி சேர்த்தானை என்பதாக சொல்லுகின்ற அந்த ஆட்டத்தை போல ஆலங்காட்டிலே அந்த பெருமான் ஆடுகின்ற ஊர்த்துவ தாண்டவம், அது அற்புதமான ஒரு தாண்டவம். ஊர்த்துவ தாண்டவத்தை அம்மையார் அமைக்கின்ற அந்த பதிகங்களை எல்லாம் படிக்கின்ற பொழுது மிக மிக ஆழமான அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை பற்றி அம்மையார் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக விரிந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய நிச்சயமா. தாழ்சடை எட்டு திசையும் வீசி இப்படி காடு எரிகின்ற பிணங்கள் எரிகின்ற நிலை அலறுகின்ற பே இப்படி இருக்கின்ற நிலையிலே அந்த இடம் கொதித்து விளங்கும். கொதித்து விளங்குகின்ற வெப்பமுடைய அந்த இடத்திலே ஆடுகின்ற பெருமான் எப்படி ஆடுகின்றானாம், அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள்னார். இப்ப என்ன அந்த பெருமானுடைய தரிசனம் பாருங்க. இந்த இடத்திலே ஆடக்கூடிய பெருமானை எண்ணுகின்ற பொழுது எங்கேயாவது உள்ள சுற்றுமோன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனால் பெருமான் அந்த ஆட்டத்தை எண்ணுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் குளிரும்னா. அம்மையாரினுடைய வாக்கு அற்புதமான வாக்கு. அந்த தாண்டவத்தை பற்றி எண்ணுகின்ற பொழுதும் அந்த தாண்டவத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் நம்முடைய அங்கமானது இந்த உயிர் உய்வு பெறுகின்றது என்பதை அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடு என்பதாக காட்டிய ஒரு நிலை இறைவனை, இதுதான் இறைவன் என்பதாக காட்டிய நிலையிலே, இது அவன் திருவுரு என்பதாக காட்டிய நிலை போல இவன் பெருமான் என்பதாக ஞானசம்பந்த பெருமான் காட்டிய நிலையும் இரண்டும் ஒன்றாக அமைந்த அந்த மூத்த திருப்பதிகத்தை உடையது இந்த காரைக்கால் அம்மையாரினுடைய ஒரு தனிச்சிறப்பு. இரண்டாவதாக காரைக்கால் அம்மையாரை பற்றிய ஒரு இரண்டாவது குறிப்பு அற்புத திருவந்தாது. கீதம் முன்பாடும் அம்மை என்பது முதல் அம்மை காரைக்கால் அம்மையார்னு சொன்ன உடனேயே கீதம் முன்பாடும் அம்மை என்பதாக வந்து இது அத்தனை கருத்துகளும் உங்களுடைய உள்ளத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அம்மையார் காரைக்கால் அம்மையார்னு சொன்ன உடனேயே இவள் கீதம் முன்பாடும் அம்மை என்பதாக எண்ணி அம்மையாரினுடைய அனைத்து தன்மையையும் அப்படியே திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதியமானது நம்முடைய மனதிலே வந்து நிற்க வேண்டும். இரண்டாவது அற்புத திரு அந்தாது. இந்த அற்புத திரு அந்தாது என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் மிக மிக அம்மையார் தன்னை பற்றிய இறைவனிடத்திலே தனக்கு இருக்கக்கூடிய பக்குவ நிலையையும் இறைவன் தனக்கு அருள் புரிந்த நிலையையும் மிக அருமையாக அந்த நூறு பாடல்களிலே அம்மையார் அமைத்து செல்கின்றார். அதிலே மிக மிக இந்த சைவத்திற்கே அடிப்படையான ஒரு அற்புதத்தை அந்த அற்புத திரு அந்தாதியிலே அம்மையார் அமைத்திருக்கிறார். இரண்டு அற்புதங்கள் உண்டு. ஒன்று அற்புத திரு அந்தாதி, இரண்டாவது அற்புத பத்து மணிவாசக பெருமான். இந்த இரண்டும் அற்புதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அற்புதமாக நமக்கு சைவத்திற்கு கிடைத்த இரண்டு அற்புதங்களும். அற்புதம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்திலே ஞானம் என்று பொருள். ஞானம் என்பதை வழங்குவதுதான் அற்புதம். அற்புதம் என்ற சொல்லுக்கு ஞானம் என்பதாக சைவத்திலே பரிபாஷையாக வைத்தது இரண்டும். ஆக அற்புதம் என்பதாக அமைக்கின்ற இந்த அற்புத திருவாந்தாதியிலே அம்மையார் வகுத்து கொடுக்கின்ற ஒரு அற்புத நெறி, சைவத்திற்கே அடிகோலிட்ட ஒரு நெறியானது இரண்டு திருப்பாடல்களிலே அமைத்திருக்கிறார்கள். அந்த இரண்டு திருப்பாடல்கள் ஒண்ணு, அதுல நம்பரே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு, ஒன்னு 69 இன்னொன்னு 96. அது ரெண்டையும் நம்ம பாடணும். அதுல இருக்கக்கூடிய சைவத்தினுடைய அடிப்படை
மதியான் முக்க நானல்ல முடி மேற்கொடு மதியான் முக்க நானல்ல அடி மேற்கொடு
இனியவளம் உண்டோ
இந்த திருப்பாடல் 69வது திருப்பாடல்,
கரைக்கலமையார்,
கரைக்கலமையாருடைய அற்புத திருவந்தாதி. 100 பாடல்கள் நம்ம கணேஷ் வந்து எப்படியாவது காரைக்கால் அம்மையார் பாடல்களை முழுமையாக, இது ஒரு வாய்ப்பு பெரிய புராணத்திற்கு நமக்கு கிடைத்தது, முழுமையா இந்த 100 பாடல்களையும் நாம் சேர்த்து விட வேண்டும் அடியார்களிடத்திலே என்பது அவருடைய இது. ஆகவே அத்துணை பாடல்களையும் நாம் நிச்சயமாக அதை பாடிவிடுவோம் என்பதாக அமைத்து, அதில் இந்த பாடல் மிக மிக தெய்வத்திற்கு மிக முக்கியமான அந்த தொண்டு நெறியை, இறைவனுடைய அந்த தொண்டு நெறியை இந்த சைவத்திற்கு அமைத்த இந்த திருப்பாடல் இது. முடிமேர் கொடுமதியான் முக்கணான் நல்ல அடிமேர் கொடு மதியோம் கூற்றை கூற்றை படிமேர் மதியோம். இந்த கூற்றுவன் என்று சொல்லக்கூடியவனை எல்லாம் நாங்கள் பார்த்து பயப்படுற கூட்டத்தை சார்ந்தவர்கள் இல்லை நாங்கள் என்பதாக சொல்லி முதல்ல அந்த அம்மையார் ஒரு சவால் விடுறாங்க கூற்றுவனுக்கு. இந்த கூற்றுவன் நமக்கு நோட்டீஸ் விடுவான், நாம கூற்றுவனுக்கு பதில் நோட்டீஸ் அப்பப்ப விட்டுட்டு இருக்கும். முதல்ல ஒரு நோட்டீஸ் தலையில அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் நிறைய வரும். இது ஃபர்ஸ்ட் நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்க்கு இவன் ஒரு பதில் நோட்டீஸ் விடுவான், நீ என்ன நோட்டீஸ் விடுறது, நான் டை அடிச்சிடுறேன். அப்புறமா என்ன பண்ணுவான், படலத்தை லேசா மறப்பிப்பான் கண்ணுல. அங்க தூரக்க வர்றது யாரு, ராமனா லக்ஷ்மணனான்னு கேட்பான். இது ரெண்டாவது நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் இவ அடிப்பான், சார் எவ்வளவு சார் பவர் எடுத்து அப்படி போட்டு. கூற்றுவன் நோட்டீஸ் உட உட இந்த பக்கம் திரும்பணும், சிவபெருமான் பக்கம் திரும்பணும். இதெல்லாம் நோட்டீஸ். நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள் ஆதலால். யாரு ஞானசம்பந்த பெருமாள், அற்புதமான பாடல் அது. கணேஷ் இந்த சமயத்துல நம்ம பாடணும்.
உரையும் பாட்டும் தளர்வெய்தே,
உரையும் பாட்டும் தளர்வெய்தே,
உடம்பு மூத்த போதின் கண்,
உடம்பு மூத்த போதின் கண்,
நரையும் திரையும் கண்டழ்கி,
நரையும் திரையும் கண்டழ்கி,
நகுவர் நமர்கள் ஆதலா,
நகுவர் நமர்கள் ஆதலா,
வரைகொள் பெண்ணை வந்துலா,
வரைகொள் பெண்ணை வந்துலா,
வயல்கள் சூழ்ந்த கோவலோ,
வயல்கள் சூழ்ந்த கோவலோ,
இறைகொள் சீர் வெண்ணீற்றினார்,
இறைகொள் சீர் வெண்ணீற்றினார்,
வீரட்டானன் சேர்துமே,
வீரட்டானன் சேர்துமே.
இப்படி நெறிப்படுத்துகின்ற நெறி எது, சைவ நெறியை தவிர எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த பாட்டுக்கு சமமா வருமா சைவத்துல? இப்படி ஒரு நெறி, இப்படி ஒரு பாடல். உரையும் பாட்டும் தளர்வெய்தி உடம்பு மூத்த போதின் கண், நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள். ஆக இளமை என்று சொல்லக்கூடியது இறைவனுக்கு உரியது என்பதாக அமைத்துக் கொடுத்தார் ஞானசம்பந்தர். இப்ப உழவார பணிக்கு போறேன்னு சொன்னா இந்த வயசுலயா இந்த உழவார பணி, இந்த வயசுலயா பெரிய புராணம், இந்த வயசுல சிவபுராணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் இது வயசா இதற்கு என்பதாக சொல்லி உடம்பு மூத்த போதின் கண் அப்பயா எடுத்து வச்சு இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது. இறைவனை நன்றாக இருக்கின்ற பொழுது அத்துணை கருவிகளும் இறைவனை வணங்குவதற்காக வந்தது. உரையும் பாட்டும் தளர்வெய்தி உடம்பு மூத்த போதின் கண், நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள் ஆதலால். அதற்காகத்தானே சொல்றேன், என்ன சொல்றாரு, வரைகுள் பெண்ணை வந்துளா, வயல்கள் சூழ்ந்த கோவலூர், விரைகுள் சீர் வெண்ணீற்றி நான், வீரட்டானம் சேர்ந்துமே என்பதாக சொன்னேன். அப்படி அந்த வீரட்டானத்திற்கு உள்ளே புகுத்துகின்ற நெறி அற்புதமான அந்த நெறி. ஆக இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை பற்றி அமைக்கின்ற பொழுது முடிமேர் கொடு மதியான் முக்கடான் நல்ல அடிமேர் கொடு. எதனாலே இந்த கூற்றுவனை பற்றி நாங்கள் பயப்படுவதில்லை, இப்படி பதில் நோட்டீஸ் விட்டு நாங்கள் பயப்படலான்னு சொன்னா அப்படி கிடையாது. இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய நல்ல அந்த திருவடியை எங்களுடைய சிந்தையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த கூற்றுவனை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்பதாக அந்த அம்மா நோட்டீஸ். இதுதான் அந்த கூற்றுவனை எதிர்த்து செல்லுகின்ற நெறி. கூற்றுவா அந்தகா வந்து பார் என் சை சற்றே என் கைக்கு எட்டவே என்பதாக குப்புசாமி சொல்லுவார். எங்க 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 இருக்கிற
கந்தர்
அலங்காரத்துல சொல்லுவாரு. ஏன் என்ன உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னா நீ வந்து பாரு, சற்றே என் கைக்கு எட்டவேன்னாரு.
முன்னால கொஞ்சம் முன்னால வந்து பாருன்னு கேக்குற,
முன்னாலே வந்து பாரு அம்மையார் இங்க விடுற சவால் மாதிரி அருணைநாத பெருமாள் சொல்றாரு. வந்தே சற்று என் கைக்கு எட்டவே, கை கேட்ட தூரத்துல இருக்கணும், சும்மா அவ்வளவு தூரத்துல போயிட்டு கைக்கு எட்டவேன். அப்ப பிடிப்பேன் காலரை, காலரை பிடிக்கிற மாதிரி நிக்குது. எதனால என்னாரு, அவிரோத ஞான சுடர் வடிவாள் கொண்டேன் சற்றே என் கைக்கு எட்டவே வான். அவிரோத ஞான சுடர் வடிவாள் ஏந்தி இருக்கின்றேன், அவிரோத ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான வாளை கையிலே ஏந்தி இருக்கின்றேன், அதனால நான் பயப்படுறதில்லைன்னு சொன்ன. அப்படி இறைவனுடைய அந்த திருவடியை சொல்லுகின்ற பொழுது அம்மையார் குறிப்பிடுகின்ற அற்புதமான ஒரு நெறி, நல்ல அடி மேல்னார். அந்த அடியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது சாதாரண அடி அல்ல, அந்த அடி இந்த பிறவி பிணிக்கு மருந்தாக விளங்குகின்ற அடி. ஆகவே இந்த கூற்றுவனை உதைத்து பிறவா நெறியை காட்டவல்ல நெறியை உடையது அந்த திருவடி. ஆகவே அந்த திருவடியை நல்ல திருவடின்னா அந்த அம்மையார் சொல்லுகின்ற பொழுது நல்ல அடி நல்ல அப்பர் பெருமான் சொல்லுகின்றார்.
திருவடி திருத்தாண்டவம்,
திருவடி திருத்தாண்டவம் மிக மிக அற்புதமாக அந்த அடியை பற்றி
திருவடி திருத்தாண்டவம்
அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, எத்தனை சிறப்பாக அந்த அடி இந்த திருவடியை பற்றிய அந்த சிறப்பினை சொல்லுகின்றது சைவம். ஆக அந்த அடியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கல்லால் நிழல் மலை மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பதாக நம்முடைய மெய்கண்டார் அந்த சூத்திரத்திலே முதலாக அமைத்து காட்டுகின்ற அந்த நெறி, அந்த நல்ல அடி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த திருவடி பிறவி நோய்க்கு மருந்தாக அமையக்கூடிய திருவடி. ஆகவே அந்த திருவடியை நல்ல அடி என்பதாக சொல்லி கொடு மதியோம், கொடு மதியோம் கூற்றை படிமேல் அப்படி பிரிக்கணும். குனிய வளமாம் அடிமை கொண்டாட பெற்றோம் இனி அவலம் உண்டோ நமக்கு. அம்மையார் சொல்லுகின்ற அந்த அடிமை என்று சொல்லக்கூடிய நிலை மிக மிக அற்புதமான நிலை. சைவத்திலே இந்த நெறியை முதலாக காட்டிய நெறி அடிமை ஆண்டான் என்று சொல்லக்கூடிய நெறியை சைவத்திற்கு உள்ளே புகுத்தியவர் அம்மையார் அவர்கள். அப்படி அம்மையார் அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த அடிமையை சொல்லுகின்ற போது குனிய வளமாம் அடிமை என்பதாக அந்த அடிமையை சொல்லுகின்ற நாவுக்கரச பெருமானுடைய அந்த அடிமை நெறிக்கு ஆழமாக அடிப்படையாக அமைந்த நெறிதான் இந்த அற்புத திருவந்தாதியிலே அம்மையார் காட்டிய ஆண்டான் அடிமை நெறி. இந்த அடிமை நெறி எப்படிப்பட்ட நெறியா, இந்த நெறியை பற்றிய சிறப்பை இந்த நெறி குனிய வளமாம் அடிமைன்னு சொன்னான் அம்மையார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த குனிய வளமாம் அடிமை என்பதை எவ்வளவு சிறப்பான நெறி என்பதை 96வது பாடலிலே விளக்குகின்றார்.
ஆர் வல்லார் கான அரணவனை அன்பென்னும்
அவர்கள் தன்னுடைய நெஞ்சம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சத்திற்குள்ளே மாயத்தால் மறைத்து வைத்த காரணத்தினாலே ஆர்வல்லார் காண அரண் அவனை, நான் தான் நெஞ்சத்துக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டேன், இனிமே யார் பார்க்க முடியும் அவனை, இறைவன் என்று சொல்லக்கூடியவனை என்னுடைய நெஞ்சத்திலே அமைத்து உள்ளே வைத்து விட்டேன், இனிமேல் அரணுடைய வழிபாடு அரணை எங்கன்னு எல்லாம் தேட போறீங்க, ஏன்னு சொன்னா அரண் என்னுடைய உள்ளத்திலே வந்து இங்கே வந்து சேர்ந்து விட்டான். நாடி நாரணன் தேடியும் காண
நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ மாடமாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடிவாதம் என் நெஞ்சுள் இருக்கு.
அப்படியே நாவுக்கரச பெருமான் எடுத்த ஆண்ட இடம். ஏன் இந்த நாரணனுக்கும் பிரம்மாவுக்கும் அடிமுடி தெரியலன்னு சொன்னா, ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்க வேண்டார் நாவுக்கரச பெருமான். என் நெஞ்சத்துக்குள்ள நான் வச்சிட்டு இருக்கிறேன், இவன் வெளியில போய் பிரம்மாவும் விஷ்ணுவும் திருமாவளும் தேடிட்டு இருந்தா எங்க கிடைக்கும்? அப்படி அம்மையார் சரி இறைவனை அப்படி எந்த ஒரு சக்தியாலே உள்ளுக்குள்ளே அமைத்து போர்த்தி வைக்க முடியும்? எந்த சக்தி அதை செய்ய முடியும்? எதை செய்யும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே ஒரு சக்தி தான் உண்டு. அது எதுன்னு சொன்னா அன்பு எனும் சக்தி. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் முனிவாசக பெருமான். திருச்சதகத்தில் சொல்றார் அன்பிற்கு உடைய ஒரு ஆற்றல் என்ன என்பதாக சொன்னால் இறைவனை பிடிச்சு வச்சலாம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. இறைவன் என்று சொல்லக்கூடியவனை அன்பு என்கின்ற போர்வையினாலே மூடி மறைத்து என்னுடைய உள்ளத்திலே வைத்தேன் என்பதை ஆர்வல்லார் காண அரண் அவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்தமைத்து. எந்த போர்வையினால போட்டு மூடினேன் சொன்னா அன்பு என்னும் போர்வையினாலே அந்த பெருமானை மூடி போர்த்து என்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டேன். இப்படி ஒரு அருமையான ஒரு நிலை. அது எப்படிப்பட்ட நெறியினர்? சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சின் உள்ளடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து. இது எப்படிப்பட்ட நெறியினர்? சீர்வல்ல தாயம். இந்த தாயம் என்பதாக சொல்லுவது உரிமை என்று பொருள். இந்த உரிமை என்பது எப்படி வந்ததுன்னா சீர்வல்ல தாயம். இந்த உரிமைக்கு உரியவன் யார்னு சொன்னா அவனிடத்திலே நான் எப்படி அடிமையாக இருந்தேன்னா குனிய வளமாம் அடிமை என்று சொல்லுவதும் சீர்வல்ல தாயம் என்று சொல்லுகின்ற இரண்டு பொருளையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான நெறியை அம்மையார் இந்த சைவ உலகத்திற்கு காட்டுகின்றார். இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் அவனுக்கு அடிமை என்பதாக சொல்லி அவனிடத்திலே நாம் அடிமையாக பணியவன். இப்படி இறைவனிடத்திலே நாம் சரணாகதியாக நாம் எதையும் செய்யவில்லை, நான் உனக்கு அடிமை என்று சொல்லுகின்ற அடிமை நெறியிலே சார்ந்ததுதான் இந்த உயிர்கள். ஆக இறைவன் என்று சொல்லக்கூடியவனை ஆண்டானாகவும் நம்மை அடிமை என்று சொல்லி அவனுடைய திருவடியிலே போய் விழுகின்ற பொழுது இந்த ஆன்மா உய்வு பெறுகிறது. ஆனால் இப்படி நாம் குனிந்து பெருமானிடத்திலே வணங்கி அந்த பெருமையை பெறுகின்ற பொழுது அந்த பெருமான் என்ன செய்கின்றானாம்? இப்படி இந்த உயிர்கள் அடிமையாக படுகின்ற பொழுது இந்த உயிருக்கு அவன் அடிமையாக வந்து பணி செய்கின்றான். இதுதான் சைவ நெறி. இந்த உயிர்கள் அடிமை அடிமை என்பதாக சொல்லி பெருமானிடத்திலே அவன் விழுகின்ற பொழுது அடிமையாக விழுந்த உடனே விழுந்துட்டியா ரைட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது இல்ல. பெருமான் அந்த உயிருக்கு அடிமையாக சென்று அந்த உயிருக்கு பணி செய்கின்ற நெறிதான் சைவ நெறி என்பதை காட்டுகின்ற அந்த அற்புதம் தான் குனிய வளமாம் அடிமை. அதை பெற்றோம் என்பதாக சொல்லி குனிய வளமாம் அடிமை கொண்டாட பெற்றோம்னு. இதை எப்படி பாராட்டணும்னு சொன்னா அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அவனிடத்திலே விழுகின்ற பொழுது அவன் நமக்கு அடிமை செய்கின்ற நிலையிலே இறங்கி வருகின்ற அந்த தன்மையை சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சின் உள்ளடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து என்பதாக சொல்லி இந்த உரிமையை சிறப்பு மிகுந்த உரிமை என்பதாக காட்டுகின்றார். இது எப்படிப்பட்ட உரிமையா? இது சீர்வல்ல தாயம். எனக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உரிமையை நீங்கள் சீர்வல்ல தாயம் என்பதாக சொல்லி சிறப்புடைய உரிமையாக அதை சொல்லணும். சார் அந்த ஆளுக்கு நான் அடிமையா? யார் போய் யார்கிட்ட சொல்றது? நான் அவருக்கு போய் அடிமைன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் அவனுக்கு வேணா முதலாளின்னு சொல்றதுக்கு பெருமை அடைவான். ஒருவருக்கு அடிமை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த அடிமைத்தனத்தை உரிமையோடு சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அந்த தாயத்தை அந்த உரிமையை சீர்வல்ல தாயம். சிறப்புடைய உரிமையை உடையது இந்த உயிர். இந்த உயிருக்கே உரியது அந்த இறைவனுக்கு இது அடிமை என்பதாக சொல்லி அந்த பெருமானிடத்திலே வணங்குகின்ற நெறி ஆண்டான் அடிமை என்பதாக சொல்லுகின்ற நெறியையும் இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் அவனுக்கு உரிமையுடைய பொருள்கள். இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது அடிமையுடையது. அடிமை உரிமை ஆண்டான் என்று சொல்லக்கூடிய மூன்று நெறியையும் இணைத்து காட்டி ஆண்டான் அடிமை நெறியை குனியவளமாம் அடிமை என்று இந்த சைவ உலகத்திற்கு எடுத்து காட்டிய பெருமையை உடையவர் காரைக்கால் அம்மையார். ஆகவே இரண்டு தன்மைகள் காரைக்கால் அம்மையாரை பொறுத்து. ஒன்று வீதம் முன்பாடும் அம்மை என்பதாக சொல்லி அமைத்த நிலையும், இரண்டாவதாக குனியவளமாம் அடிமை என்பதை இந்த அற்புத திருவந்தாதி மூலம் காட்டிய சிறப்பும். இரண்டையும் நாம் உள்ளத்திலே வைத்து அம்மையாரினுடைய வரலாற்றுக்கு உள்ளே நாம் செல்ல வேண்டும். காரைக்கால் என்று சொல்லக்கூடிய பதியை பற்றி சேக்கிழார் பெருமான் முதலாவதாக காரைக்காலினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். மானமிகு தர்மத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர் குடித்துவன்றி ஓங்குபதி கூணல் வளை திரை சுமந்து, கூணல் வளை என்பது சங்கு, திரை சுமந்து கொண்டேறி மண்டு கழி காணல் மிசை உளவு வளம் பெருகு திரு காரைக்கால் என்பதாக சொல்லி, காரைக்கால் என்று சொல்லக்கூடியது வாய்மை என்று சொல்லக்கூடியதும் ஊனமில் சீர் பெரு வணிகர் குணத்திற்கு அது ஆதாரமாக விளங்குகின்ற ஒரு கடற்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலமாக அமைந்திருக்கின்றது அந்த ஊர் காரைக்கால். வங்கமளி கடற்கரை காலின்கண் வாழ் வணிகர் தங் குலத்தலைவனார் தனதத்தனார் தவத்தால் அங்கவர்பால் திருமடந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேர் அழகுமிக்க புனிதவதியார் பிறந்தார். ஃபர்ஸ்ட் காரைக்கால், இரண்டாவது புனிதவதியார். ஆக புனிதவதியார் என்று சொல்லக்கூடியவனுடைய தந்தையாருடைய பெயரை தனதத்தனார் என்பதாக சொல்லி இந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். பொங்கிய பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார்னா எப்படிப்பட்ட அழகா, பொங்கும் அழகு என்பதாக சொன்ன நாளுக்கு நாள் அந்த அழகானது தேர்ந்து கொண்டே செல்லும். மொய்த்துவளர் மூத்த வடிவேயோ, மொய்த்துவளர் பேரழகின் மூத்த வடிவேயோ எங்க சொல்றார், எங்க சொல்றார், நடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரரை கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக வரக்கூடிய அந்த கிழவேதியராக பெருமான் வருவார். அப்படி வந்து அந்த பெருமானுடைய அந்த கிழ அந்த கோலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த அழகை பற்றி சொல்லுவார். மொய்த்து வளர் பேரழகின் மூத்த வடிவேயோ, எப்படிப்பட்ட வடிவா அது, மொய்த்து வளர்கின்றவர் இப்படி அழகு என்பதாக சொன்னா அப்படி ஈ மொய்க்கிறதுன்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி அந்த அவருடைய உடல் முழுவதும் அவருடைய முழுவதும் அந்த அழகானது ஒன்றுக்கொன்று வளர்ந்து கொள்ளே செல்லுகின்ற நிலை. கண் அழகா இருக்கான் பார்க்கும் போதே மூக்கு அழகா இருக்கும், மூக்கு அழகா இருக்கான் பார்க்கும் போதே நெற்றியினுடைய அழகு நம்மை ஈர்க்கும். அப்படி அழகானது ஒன்றை பார்க்கின்ற பொழுது மொய்த்து மொய்த்து வளர்கின்ற அந்த அழகினை மொய்த்து வளர் பேரழகின் மூத்த வடிவேயோ என்பதாக சொன்னார். அப்படி அம்மையாரினுடைய அழகு எப்படிப்பட்ட அழகுடைய அம்மையாராக இருந்தார் என்பதை பொங்கிய பேர் அழகுமிக புனிதவதியார் பிறந்தார். அப்படி புனிதவதியார் என்பதாக இருக்கின்ற பொழுது அந்த அழகு பொங்கிய மிக பேரழகாக விளங்கிய அந்த நிலையானது கடைசியிலே அது பேய் வடிவாக மாறப்போகின்றது என்பதை காட்டுவதற்காக இந்த அழகு நிரந்தரமான அழகு அல்ல என்பதை மிக அற்புதமாக பெருமான் அமைத்துவிட்டார். பொங்கிய பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார் வணிகர் பெரும் குளம் விளங்க வந்து பிறந்த அருளிய பின், அம்மையார் வந்து அந்த குலத்திலே பிறந்த காரணத்தினாலேயே அந்த வணிகர் குலம் விளங்கியது. வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்தருளியனர். நாவுக்கரசு பெருமான் திலகவதி அம்மையாரினுடைய திருவடியிலே போய் விழுந்த பொழுது சொல்லுவார், நம் தமது குலம் விளங்க நம் தமது குலம் செய் தவ பயன் அணையீர், நம் அந்த குலமானது செய்த தவத்தினுடைய பயனை போன்ற அம்மையாரே என்பதாக சொல்லி நாவுக்கரசு பெருமான் திலகவதி அம்மையாரை பற்றி அமைக்கின்ற பொழுது குலம் விளங்க வந்தவராக அமைக்க. அப்படி வணிகர் பெரும் குலம் விளங்கினார், இவர் வந்து அந்த வணிகர் குலத்திலே பிறந்த காரணத்தினாலே அந்த குலம் முழுவதும் விளங்குகின்ற தன்மையுடையது. ஒரு ஒரு அருளாளர் வந்து அந்த குலத்திலே பிறந்தார் என்பதாக சொன்னால் அந்த குலம் சிறந்து விளங்கும், அந்த குலத்திலே இருக்கக்கூடிய மரபு உடைய அத்தனை பேரும் சிறந்து விளங்குவார்கள். அப்படி அணி கிளர் மெல் அடி தளர்வுற்று அசை நடை அசையும் நடை பருவத்தே, அணி கிளர் மெல் அடி அம்மையாரினுடைய அந்த தளர் நடை பருவத்தை சொல்லுகின்றார். இப்பொழுது அம்மையார் இப்பொழுது அழகுடைய புனிதவதியார் பிறந்தார்னாரு, அடுத்த ஸ்டேஜ் தளர் நடை பருவம், பிறந்த குழந்தை இப்ப நடக்குது வந்து பிறந்தார்னு சொன்னார் முதல் இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல் தளர் நடை பருவம், இவ்வளவு குவிக்கா இப்படி வளர்கின்ற காட்சி அமைகின்ற ஒரு தருணத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வீட்டுல இந்த மாதிரி பெரிய புராணத்தை படிச்சா வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் டக டக டகன்னு வளர்ந்துடணும், தளர் நடை பருவம் அப்புறமா வண்டல் ஆடு பருவம் அப்புறம் மூத்த பருவமாயிடும். அம்மையாரினுடைய தளர்நடை பருவத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழாருக்கே உரிய அந்த தனி சிறப்பிலே சொல்லுகின்றார், அணி கிளர் மெல் அடி தளர்வுற்று அசையும் நடை பருவத்தே பணி அணிவார் கடற்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெரு மணக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். அத்தனையும் முத்து முத்தான வார்த்தை. எத்தனை ஏன் முத்து முத்தான வார்த்தைன்னா அத்தனையும் அற்புத திருவந்தாதியில இருந்து விழுந்த வார்த்தைகள். அற்புத திருவந்தாதியினுடைய தாக்கத்தை அற்புதமாக இந்த இடத்திலே பெருமான் அம்மையாருக்காகவே பயன்படுத்துகின்றனர். முதல்ல ஏன் அற்புத திருவந்தாதியை அம்மையாருக்கு முன்னதாக சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், அந்த அற்புத திருவந்தாதியை படித்த ஒரு காரணத்தினாலே அம்மையாரினுடைய அந்த புராணமானது மிக மிக ஆழ்மையாக விளங்கும். வணிகர் பெரும் குளம் விளங்க வந்து பிறந்தருடைய பின் அணி கிளர் மெல் அடி தளர்வுற்று அசையும் நடை பருவத்தே பணி அணிவார் கழற்கு அடிமை பழகி வரும் பாங்கா. நம்ம வீட்டு குழந்தை தளர் நடை அப்படி அப்படியே நடந்துட்டே போவோம், தபக்குன்னு கீழே விழுந்துரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போவோம், கீழே அப்படியே விழுந்துரும். இந்த நடை தளர் நடை, இது நமக்கு சாரும். ஆனால் புனிதவதியார் அம்மையாருக்கு அது சாருமா? இந்த தளர் நடை என்று சொல்லக்கூடியது நம்முடைய தளர் நடைக்கும் அம்மையாரினுடைய தளர் நடைக்கும் எத்துணை வேறுபாடு உண்டு. அதனால சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார், அம்மையாரினுடைய தளர் நடை பருவம் எதற்குன்னு சொன்னா பணி அணிவார். யாரு பணி அணிவார்?
பணி
யார் பணி அணிவார்? சிவபெருமான். பணினா பாம்பு. பாம்பு என்று சொல்லக்கூடிய நாங்களை தன்னுடைய அணியாக அணிந்த பணி அணிவார் கடற்கு அடிமை பழகி வரும் நாள். அந்த பெருமானுடைய திருவடியை வணங்குகின்ற பொழுது எத்துணை முறை அம்மையார் விழுந்து 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 அந்த திருவடியை வணங்க வேண்டும். அப்பொழுதற்கு இப்பொழுதே அந்த நடையை பழகி கொண்டிருக்கின்றார் என்பதாக சொல்றார். எத்துணை முறை அம்மையார் அந்த பெருமானுடைய திருவடியை வணங்குவதற்காக விழுவதன் முன் எழுந்துன்னுவார். ஒரு இடத்துல யாருக்கு?
சம்பந்தர்.
சம்பந்தர் சம்பந்தர் பெருமான் எப்ப விழுந்தாரு எப்ப எழுந்தாருன்னு தெரியாதான், அத்துணை முறை விழுந்து விழுந்து எழுந்திருப்பாராம். அத்துணை முறை பணி அணிவார் கழற்கு அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த அடிமையை காட்டுகின்ற நெறியை காட்டுகின்ற அம்மையார் தளர் நடையிலே அம்மையாரை காட்டுகின்ற அந்த நெறி பெருமானுடைய திருவடி தரிசனத்தை காட்டுகின்ற நெறியாக அமைத்து ஞானசம்பந்த பெருமான் சப்பானி கொட்டுவார், ஞானசம்பந்த பெருமான் தலையை ஆசைப்பார். அத்துணைக்கும் சொல்லுவார், மிக அற்புதமாக சொல்லுவார், இவருக்கு திருநீரு காப்பு என்று சொல்லக்கூடிய அந்த காப்பு என்று சொல்லக்கூடிய சடங்கினை செய்கின்ற பொழுது இவருக்கு எந்த காப்பை அணிவிப்பது என்பதாக ஒரு கேள்வி எழுப்புவார். காப்பு பருவம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த காப்பு பருவத்திலே இந்த பெருமானவன் காக்க வேண்டும் என்பதாக சொல்லி காப்பு பருவம் அமைந்தது. ஆனா ஞானசம்பந்த பெருமானுக்கு யார இடத்துல காப்பாக அமைப்பது என்பதாக அந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற பொழுது இவருக்கு திருநீறு என்று சொல்லக்கூடிய திருநீறு காப்பினை தவிர வேறு காப்பு மிகை என்பதாக அந்த இடத்துல சொல்லிட்டு போடுவார். தலையை ஆட்டுகின்ற பொழுது சைவ சமயத்தை தவிர நாம எந்த சமயத்துக்கும் நாங்க அசைய மாட்டோம் யானோ, அப்படி ஆட்டுறாரு எங்க ஆள் தலைய. ஞானசம்பந்த பெருமான் தலையை ஆட்டுறது தலையை ஆட்டுகின்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது வேறொரு சமயத்தை சாரோம் என்பதாக தலையாட்டணும். அப்படி தலையாடுறது தான் தலையாட்டுது. தளர் நடை இட்டு அம்மையார் செல்லுகின்ற தன்மை என்பதாக சொன்னால் எம்பெருமான் கலர்க்கு அடிமை செய்வதற்கு பாங்காக அந்த நடை அமைந்தது என்பதாக அமைத்து தனிவில் பெரு மணக்காதல், தனிவில் பெரு மணக்காதல் ததும்ப வரும் மொழி. அது எந்த மொழின்னு சொன்னா பிறந்து மொழி பயின்ற நிலை. அதை இப்ப பாடப்படும் அற்புத திருவந்தாதி.
பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல்,
பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல்,
சிறந்து நின்றே
வானோர்
பெரு நிற்பதிட
ரொம்ப நாளா கேஸ் போயிட்டே இருக்குது, வீட்டுல துன்பம் அதிகமாயிட்டே போகுது. ஒண்ணும் வேணாம், அற்புத திருவந்தாதி முதல் பாடலை எடுத்துட்டு போய் பெருமான் இடத்துல முன்னாடி நின்னு எங்க அன்று தீர்ப்பது இடர்னு கேளுங்க, ஆன்சர் பண்ணிதான். பெருமான் இடத்திலே போய் உரிமையோடு அமைத்து அவனிடத்திலே பேசுகின்ற நிலை. எப்ப என் துன்பத்தை தீக்க போற? செல்வராஜ் பக்கத்துல இருக்காருன்னா கேட்கலாம், பதில் சொல்லிடுவாரு. நாம போய் எப்படி இறைவனிடத்துல கேட்கறதுன்னு முழிச்சிட்டு நின்னோன்னு சொன்னா அற்புத திருவந்தாதி முதல் பாடலை எடுத்துட்டு போய் பெருமானிடத்துல எங்கன்று தீர்ப்பது இடர், என்ன என்னுடைய துன்பத்தை நீ எப்ப தொடக்க போகின்றாய் என்பதாக அந்த சீர்வல்ல தாயம்னு சொல்லுவோம். இதுதான் இப்படிப்பட்ட உரிமை. இதை ஏற்படுத்தி கொடுத்தவர் அம்மையார். இறைவனிடத்திலே போய் நேரடியாக அத்துணையும் வேண்டி பெற வேண்டும், கொடுப்பாரு, இல்லனா என்ன இறைவன்? ஆக அப்படி எங்கான்று தீர்ப்பது இடர்னு கேட்டு அம்மையார் சொல்லுகின்றார், இது அகச்சான்று. பிறந்து மொழிபெயின்ற போதெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே நினைவு. ஆக அம்மையார் பிறந்து மொழிபெயின்ற அந்த நிலை என்று தன்னுடைய அகச்சான்றாக சொல்லுகின்ற பொழுது, அம்மையார் பிறந்து அந்த மொழி என்பதாக சொல்லி வந்த வாக்கு ஐந்தெழுத்து. ஆக அம்மையாருடைய வாக்காக முதலாக வெளிப்படுகின்ற அந்த வாக்காக இருப்பது ஐந்தெழுத்தாக வெளிப்பட்டு இருக்கின்ற அந்த காரணத்தினாலே ஐந்தெழுத்தை நினைத்து 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 அந்த அம்மையார் பயின்ற அந்த மொழிகளை எல்லாம் அந்த சிறப்பாக அந்த முதல் பாடலிலே அமைத்ததை அப்படியே வாங்கிட்டார். ஆகவே அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த பருவத்திலே தனிவில் பெரு மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார் என்பதாக சொல்லி அந்த அம்மையாருடைய அகச்சான்றை எடுத்துக்கொண்டார் சேக்கிழார் பெருமான். பல் பெரு நற் கிளை ஓப்ப பயில் பருவ சிறப்பெல்லாம் செல்வ மிகு தந்தையார் திருப்பெருகும் செயல்புரியன். அம்மையார் வந்து பிறந்த உடனேயே தனதத்தனுடைய அந்த செல்வம் ரெண்டு மடங்கா இருந்தது. நாலு நாலு பதினாறு, பதினாறு வந்து 256, பதினாறு வந்து 32 எல்லாம் இல்ல, 16 256 ஆகி இப்படி பெருகுகின்ற நிலை இப்படி பெருகியது. அம்மையார் வந்து அந்த திரு பெருகின்ற திருவாக சொல்லுகின்றார், செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல் புரிய மல்கு பெரும் பாராட்டின் வளர்கின்றார் விடையவர்பால் அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது என ஆர்வார் வளர்வார். அந்த பெருமானிடத்திலே அந்த அன்பானது எப்படி அந்த அன்பு தோன்றியது என்பதாக சொன்னால், அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது என்பதாக சொல்லி அந்த அம்மையாரோடு சேர்ந்து வளர்ந்தது எது என்பதாக சொன்னால், அந்த அம்மையாரோடு சேர்ந்து பல மடங்காக வளர்ந்தது. எப்படி தனதத்தனுடைய செல்வம் பல மடங்காக பெருகியதோ அப்படி அம்மையாருடைய உள்ளத்திலே சிவத்தினுடைய அன்பு பல மடங்காக பெருகிய நிலை. அப்படிப்பட்ட அந்த அன்பினை அல்கிய அன்பு என்பதாக சொல்லி விரிந்த அன்பாக அம்மையாரையும் விஞ்சுகின்ற அன்பாக அந்த அன்பு வெளிப்பட்டது. தனக்கே தெரியாத நிலை, அப்படிப்பட்ட தவம். அந்த பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மையாருக்கு சிந்தை வேறு ஒன்றும் இல்லை, இறைவனை எண்ணி 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 சிவத்தையே எண்ணுகின்ற காரணத்தினாலே அந்த அன்பு பல மடங்காக பெருகி அல்கிய அன்பாக அம்மையாரையே விழுங்குகின்ற அன்பாக அந்த பெருகிய அன்பு வெளிப்பட்டு இருக்கின்றது அந்த பருவத்திலே. அப்படி அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது என்பதாக சொன்னால், அந்த அன்பு என்று சொல்லக்கூடியது அம்மையாரை ஆட்கொண்ட நிலையை வளர்வார் என்பதாக சொல்லி, வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடி அண்டர் விரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று. அந்த குழந்தைகளோடு மணல்லே பல மணல்ல வீடு கட்டுறது, மணல்ல பொம்மைகள் அமைத்து விளையாடுவது என்கின்ற அந்த சிறுமியர் பருவத்திலே, வண்டல் ஆடு பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்திலே கூட, வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை, யாரு வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று. அந்த பெருமானுடைய திருவார்த்தை தான் அந்த அம்மையாருடைய வாக்காக அப்பொழுதும் அந்த பருவத்திலேயே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக சொன்ன பொழுது, இந்த வார்த்தையை திருவார்த்தை என்பதாக சொல்லுவது, அம்மையாரினுடைய அந்த வாக்காக புனித வாக்காக அது வரும் வெளிப்படுவதை திருவார்த்தை என்பதாக சொல்லும். திருவாசகத்திலே திருவார்த்தை என்று சொல்லக்கூடிய பதிகம், அப்படி திருவார்த்தை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்ற துணைமுலைகள் கொண்ட நுசுப்பொதுங்க பத கொள்கையினர் குறுகினார். இரண்டு அறச்செயல்களை அம்மையார் செய்தார். ஒன்று, அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று, இறைவனுடைய அந்த அனைத்து மொழிகளையும் அம்மையார் அப்பொழுது சொன்ன நிலை. இரண்டாவது, தொண்டர்களை போற்றிய நிலை. அடியார்கள் என்பதாக சொல்லி வந்தால் அந்த அடியார்களை போற்றுகின்ற நெறி. இந்த இரண்டும் சைவத்திற்கு உரிய நெறிகளாக அம்மையார் தன்னுடைய இளம் பருவத்திலே இருந்து கடைபிடித்து வந்த அந்த நெறி. தொண்டர் வரில் தொழுது தாதியர் போற்ற துணைமுலைகள் கொண்ட நுசுப்பொதுங்க பத கொள்கையினர் குறுகினார். நல்லவன உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்கு பெரு வனப்பு மீக்கூற வரும் மாட்சியினால் இல் இகவா பருவத்தில் இவர்கள் மரபினுக்கு ஏற்கும் தொல்குலத்து வணிகர் மகட் பேசுதற்கு தொடங்குவார். அம்மையார் இல் இகவா பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தை எழுதிய பொழுது, மங்கை பருவத்தை எழுதிய பொழுது, இவர்கள் மரபினுக்கு தொல்குலத்து வணிகர், அதே வணிகர் குலத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் அந்த பெண் பேசுவதற்கு தொடங்குகின்றார்கள். நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி என்று உலகின் கண் பாடுபெரு புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சேயிழையை மகட்பேச மாடமளி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். அப்படி இந்த அம்மையார் செல்வம், இந்த அம்மையாருடைய தன்மை, அனைத்து குணநலன்களையும் பார்த்து இப்போ பல ஊர்களிலே இருந்து அம்மையாருக்கு பணம் பேசுவதற்கு பல இடங்களிலிருந்து வருது. அப்படி வருகின்ற ஒரு இடமாக அமைந்திருப்பது இந்த திரு நாகை என்று சொல்லக்கூடிய நாகையிலே இருந்து நிதிபதி என்று உலகின் கண் பாடுபெரு புகழ் வணிகன், இந்த வணிகர் குலத்திலே தோன்றிய பரமதத்தன் என்று சொல்லக்கூடியவன், அவன் இந்த அம்மையாருக்கு மனம் பேசுவதற்காக இந்த செய்தியானது வந்து சேருகின்றது. அந்த மூதறிவோர்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வயதானவர்கள் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து தனதத்தனிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். இதை போல நாகையை சார்ந்த பரமதத்தன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வணிகனுக்கு உம்முடைய மகளை மனம் பேசுவதற்காக முடிக்க வேண்டும் என்பதாக சொல்லி, வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்த மனை புகுந்து தந்தையாம் தனதத்தன் தனை நேர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிக என்றார். அப்படி பரமதத்தன் என்று சொல்லக்கூடியவனுக்கு காரைக்கால் புனிதவதி அம்மையாரை திருமணம் செய்து அமைக்க வேண்டும் என்பதாக அவனிடத்திலே விண்ணப்பம் செய்த அந்த நிலை. அப்படி நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தனர், நிதிபதி மைந்தன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது யார் நிதிபதி? நிதிக்கு அதிபதி யாரு? குபேரன். குபேரனுக்கு மைந்தன் சொன்னா பில்கேட்ஸுக்கு நான் பையன் அப்படின்னா எப்படி? அந்த ரிச்னஸ். ஆக நிதிபதி என்று சொல்லக்கூடியவனுக்கு மகன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தனதத்தனுக்கு ஈக்குவல், அவனுக்கு அவனுடைய செல்வத்திற்கு சமமான நிலையை உடையவன் இவனும் என்பதை காட்டுவதற்காக நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை வரவினுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிக என்றார். மற்றவனும் முறைமையினால் மனம் இசைந்து செலவிடச் சென்று உற்றவர்கள் உரை கேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்றவன் போல் வந்து தனி பெருமகட்கு திருமலியும் சுற்றமுடன் கழிகூர்ந்து வதுவை வினை தொழில் பூண்டான். மனமிசைந்த நாளோளை செலவிட்டு மங்கள நாள் அணையவது வைத்தொழில்களானவெல்லாம் அமைவித்தே இனர் அலங்கள் மைந்தனையும் மனவணியின் எழில் விளக்கி பனை முரசும் எழுந்தார்ப்ப காரைக்கால் பதி புக்கார். அத்தனை பேரும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து காரைக்கால் பதிக்கு மைக்ரேட்டட். அழிமடைந்தார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து தெளிதரு நூல் விதிவழியே செயல்முறைமை செய்தமைத்து தளிர் அடி மென் நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கலியாணம் செய்தார்கள் என்பதாக சொல்லி அம்மையாரினுடைய அந்த திருக்கல்யாணத்தை மிக அற்புதமாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் நடத்தி அமைக்கிறார். ஆக மயிலை காளைக்கு திருமணம் செய்த தன்மை என்பதாக சொல்லி இரண்டும் பொருத்தமில்லாத அந்த கல்யாணம் இது. இது டெம்பரவரி, சிறிது காலம்தான் இவர்கள் உடனாக இருக்கப் போகின்றார்கள், அதன் பிறகு பிரிந்துவிடப் போகின்றார்கள் என்கின்ற செய்தியை உடனாக வைத்து மகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள் என்பதாக அமைத்து இந்த இந்த கல்யாணம் செய்ததோடு காரைக்கால் அம்மையாரினுடைய டர்னிங் பாயிண்ட் இப்பதான் வரப்போகுது. ஆக இரண்டாவது அந்த நிலையிலே அம்மையார் அவர்கள் திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுதும் சங்கரந்தால் மறவாமை என்கின்ற நெறியும் அடியார்களை போற்றுகின்ற அந்த இரண்டாவது நெறியையும் இரண்டையும் அம்மையார் திருமணத்திற்கு முன்னதாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு பிறகாக இருந்தாலும் சரி இரண்டு நிலையிலேயும் அவனுடைய திருவடியை மறவாமையும் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற தன்மையையும் கடைபிடித்து வந்தார்கள் என்பதாக சொல்லி இதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய பெரியபுராண வகுப்பு பார்க்க இருக்கிறோம் என்பதாக சொல்லி இந்த திருக்கூட்டம்